விளக்க உரைகளை நாம் தொடர்படியாக பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலே கடந்த வாரங்களிலே ஒரு மூமினுடைய இதயத்தில் அணையாமல் எழுந்து கொண்டிருக்கிற, அணையாமல் பிரகசித்துக் கொண்டிருக்கிற அந்த ஈமான் என்கிற ஜோதியை குறித்து அல்லாஹு தாலா அல்லாஹு நூறு சமாவாதி வல் அர்த் என்கிற வசனத்தில் நமக்கு கற்றுக் கொடுத்தான். அந்த ஜோதி ஒரு மூமினுடைய உள்ளத்திலே அணையாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அவர்கள் எதனோடு தொடர்பிலே இருக்க வேண்டும், அந்த ஜோதியை அவர்கள் எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து அடுத்த வசனத்திலே அல்லாஹ் நமக்கு சொல்லித்தருகிறான். அதிலே அந்த ஜோதியை பாதுகாக்கிற இடத்தில் முதலிடம், முழுமையான இடம் அல்லாஹுவினுடைய இறை இல்லங்களாக ஆகும். எவர்கள் அந்த இறை இல்லங்களோடு தொடர்பிலே இருக்கிறார்களோ அவர்கள் அந்த ஜோதியை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த ஜோதி பிரயோஜனம் தரும், அவர்களுக்கு வழிகாட்டும் என்கிற ரீதியில் அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லித்தந்த அந்த செய்திகளை நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்ததையும் நாம் பார்த்தோம். அதிலே குர்ஆனை பற்றி உண்டான நிறைய செய்திகளை தொடர்படியாக கடந்த 4-5 வாரங்களாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். குர்ஆனுக்கென்று மஸ்ஜிதுகளுக்கென்று உள்ள ரூஹுகள் என்ன என்பதை குறித்து பெருமானார் நிறைய தகவல்களை நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். அந்த அத்துணை ஹதீஸையும் வாசிக்க வேண்டும் என்கிற ஒரு நிலையில் எல்லா ஹதீஸுகளையும் வாசித்து அதற்குரிய அந்த வார்த்தைகளையும் நாம் காதிலே விழ வைக்க வேண்டும் என்கிற ரீதியில் தொடர்படியாக இந்த ஹதீஸுகள் சொல்லப்பட்டு வந்தன. அதிலே இன்னும் சில ஹதீஸுகள் பாக்கிகள் இருக்கிறது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பள்ளியை குறித்து சொல்லும் போது சொன்னார்கள், மின் இக்திராபி ஸா அன் யுரல் ஹிலால கபலன் வயுகாலு லில் லைலதைன் வான் தத்தகிதல் மசாஜித துருகா வான் யதஹரல் மூத்து அல் புஜா என்ற ஒரு ஹதீஸிலே நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத்து நாளுடைய நெருக்கம் ஆரம்பிக்க நீங்கள் நாம் நெருங்கிவிட்டோம் என்பதை எப்படி தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கு உதாரணங்களை பெருமானார் சொன்னார். போன வாரத்திலே சொல்லும்போது சொன்னேன், அதிகபட்சமான அடையாளங்கள் வந்து விட்டது, இன்னும் இருக்கிற அடையாளங்கள் மிகச்சிலதான், கியாமத்துக்கு அவ்வளவு நெருக்கமாக நாம் வந்துவிட்டோம். அதிலே ஒரு ஆயத்தாக பெருமானார் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் இன்னும் சில மாதங்களில் நமக்கு ரமலானுடைய மாதம் வரை இருக்கிறது, நெருக்கமாக வந்துட்டோம், அந்த துவா கேட்கக்கூடிய நாளுக்கும் நாம் நெருங்கிட்டோம். அப்போ சமீப காலங்களில் நாம் பார்க்கிற போது முதல் நாள் பிற தெரியலை, ரெண்டாவது நாள் தெரியுது, பார்த்தா அது ரெண்டாவது நாள் பிற மாதிரி இருக்கா, முதல் நாள் பிற மாதிரி இருக்கா, பாதி பேர் முன்னாடியே நோன்பு வைக்க, பாதி பேர் பின்னாடி நோன்பு வைக்க, நாங்கள் தான் சரியாக வச்சோங்க, நாங்கள் தான் சரியாக வச்சோங்க, ஒரு நாள் முன்னாடி பெருநாள்களை கொண்டாட, இப்படி ஒரு குழப்பமான ஒரு காலத்தை நாம் பார்க்கிறோம். பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் கியாமத்துக்கு நெருக்கமாக ஆகிவிட்டீர்கள் என்பதற்கு ஒரு அடையாளம் என்னவென்று சொன்னால், நீங்கள் பிறையை பார்ப்பீர்கள், அது தோன்றுவதாக அன்னைக்கு. ஆனால் அந்த பிறைய முதல் நாள் நீங்கள் தேடி இருப்பீங்க இருக்காது, ரெண்டாவது நாள் நீங்கள் பார்ப்பீங்க ரெண்டாவது நாள் பிறையாக இருக்கும். லைலத்தை இல்லை, அது ரெண்டாவது நாள் பிற மாதிரி இருக்குது, நம்ம தான் முதல் நாள் விட்டுட்டோமோ ஒழுங்காக தேடாமன்னு நினைப்பீங்க. ஆனால் உண்மை அதல்ல, அது உங்கள் குறையல்ல, அது கியாமத்தின் அடையாளம். நீங்கள் மிக நெருக்கமாக ஆகிவிட்டீர்கள் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்வதற்கு அறிந்து கொள்ளும் பொருட்டு அல்லாஹ் அப்படி ஆக்கியிருக்கிறான் என்ற ஒரு ஹதீஸை பெருமானார் சொல்லுகிறார்கள். சொல்லிட்டு அதனுடைய அந்த ஹதீஸினுடைய தொடரிலே சொல்லுகிறார்கள், அன் தத்தஹிதல் மசாஜிது துருகா. ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே மனிதர்கள் பள்ளிகளை ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு கடந்து போவதற்கு அந்த பள்ளியை இடமாக ஆக்கிக் கொள்வார்கள். ஒரு ரோட்டுக்கும் இன்னொரு ரோட்டுக்கும் பள்ளிவாசல் இருக்கும், இங்கிருந்து செருப்படுத்திக்கிட்டு அங்கிட்டு போயிடுவாங்க, அங்கிட்டு இருந்து இங்கிட்டு போவாங்க, அல்லது வேறு ஏதாவது இது போன்ற தேவைகளுக்கு கடப்பதற்கு எளிதாக இருக்கும் என்பதற்காக வேண்டி பள்ளிகள் பாதைகளாக மாற்றப்படும் என்கிற ஒரு செய்தியையும் பெருமானார் சொல்கிறார்கள். இன்னைக்கு சில இடங்கள்ல அப்படி பாக்குறோம், அர்ஜென்ட்டுக்கு போனோம்னா உள்ள போந்து அங்கிட்டு போயிடலாம், அங்கிட்டு இருந்து பள்ளிகள் பாதைகளாக ஆகிறது. பெருமான் சொன்னார்கள், பள்ளிகள் பள்ளிகள் தான், அன்றைக்கே முன்னால் ஹதீஸில் சொன்ன அவற்றுக்கு உணர்வு உண்டு, அவற்றை அவர் கடந்து போகிறார் என்பதை அவை அறியும், நாளை அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் அவர்களை கொண்டு போய் நிறுத்தும், அவர்கள் எதற்கு உள்ளே வந்தார்கள் எப்படி வெளியே போனார்கள் என்கிற விவரங்கள் எல்லாம் அங்கே டேட்டாவாக சேகரிக்கப்படுகிறது என்ற அந்த தகவலோடு இதை சேர்த்து பார்த்தோம் என்று சொன்னால் புரியும். அடுத்து இது கியாமத்தின் அடையாளம் பெருமானார் சொன்னாங்க. அடுத்து மூணாவது சொன்னாங்க, திடீர் திடீர் என ஏற்படுகிற மரணங்கள், ஃபுஜா அப்படின்னு சொன்னா திடீர் மரணம், தெரியவே தெரியாது அப்படி என்னங்க, நேத்து காலில் தானே நல்லா ஒருத்தர் சொன்னார், சுபு தொழுதுட்டு நாங்கள் ரெண்டு பேரும் தானே டீ குடிச்சிட்டு போனார், அவங்க அதுக்குள்ளே டீ மூத்துங்கிறாங்க, ஏற்றுக்கவே முடியலையே. இப்படிப்பட்ட மரணங்கள் அதிகமாக நிகழும், நிகழ்ந்து கொண்டே இருக்கும். ஒரு காலத்துல தான் அந்த மூத்தன அப்படி, இப்ப அப்படிலாம் ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது, அப்படி பழகி போச்சு நம்முடைய மூளைகளுக்கு, அது பழகி விட்டது. திடீர் மௌத்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹுமே இன்னி ஔது பிக்க மின் மௌத்தின் ஃபுஜா, அல்லாஹுமே இன்னி ஔது பிக்க மின் மௌத்தின் வபாஹா, திடீரென்று ஏற்படுகிற மரணத்தை விட்டும், கொடூரமாக ஏற்படுகிற மரணத்தை விட்டும் யாரெல்லாம் என்னை பாதுகாருன்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, பொறுப்புகளை ஒப்படைக்காமலே நாம் உயர்த்தப்படுவோம். திடீர்னு ஏற்படுற மரணத்தினால ஒன்றும் குற்றம் இல்லை. ஒரு மூமினுக்கு எப்போது மரணம் ஏற்பட்டாலும் சந்தோஷமே. அல் மௌத்து ஜிசுருன் யூசிலுல் ஹபீபை அல் ஹபீப். பெருமானார் அழகாக சொல்லுவாங்க, அல்லாவை நீ பார்ப்பதை விட்டு உன்னை தடுக்கிற ஒரே பொருள் உன்னுடைய வாழ்க்கை தான். அதற்கு காரணமாக இருப்பது அந்த பாலம் மௌத்து தான். அதை கடந்து விட்டால் உன் ரப்பை சந்திக்க முடியும். அற்புதமான வாய்ப்பு. அப்போ இந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, திடீர் மரணங்கள் மூமின்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனாலும் கூட தனக்கு இருக்கிற அந்த பொறுப்புகளை ஒப்படைத்து போகிற நேரம் மிக குறைவாக ஆகிவிடும். இல்லைன்னா அதுக்கு சான்ஸே இருக்காது. யார்கிட்ட கடன் வாங்கணும் சொல்ல முடியாது, அல்லது யார் நமக்கு தரணும் சொல்ல முடியாது, அல்லது ஏதாவது செய்ய வேண்டிய ஒரு பொறுப்புகளை கூட நிறைவு செய்ய முடியாது. அதனாலதான் குரான் அல்லாஹு தஆலா சூரா யாசின்ல சொல்லும் போது இதை குறித்து நீண்ட வசனங்களிலே தெளிவுரைகளை சொன்னோம். அல்லாஹ் சொல்றான், யாருக்கு நாம் வயதுகளை அதிகமாக தருகிறோமோ அவருடைய உடலிலே ஒரு பலவீனத்தை ஏற்படுத்துகிறோம். வயது ஏற ஏற அந்த ஒரு 50 வயசு ஆயிடுச்சு, 60 வயசு ஆயிடுச்சு. அவர் சொல்றாரு, அந்த பழைய ஓட்டம் நமக்கு இல்லைங்க. நம்ம கடை வச்சிருந்தோம், அது வச்சிருந்தோம், அப்பெல்லாம் வந்து சின்ன வயசுல அப்படி ஓட முடியாத. இப்ப அது கொஞ்சம் இதா, மதியானம் கொஞ்சம் தூங்க சொல்லுது, பொட்டியில தூக்க முடியல நம்மளால கொஞ்சம். யாருக்கு வயதை அதிகப்படுத்துகிறோமோ அவருடைய அந்த ஆற்றல்களில் நாம் கம்மி பண்ணி கொண்டே வரோம். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே மாறுது. உடல் மாறுது, அப்புறம் வந்து சாப்பாடு உணவு எடுக்கிறதுல மாறுது, பார்வைகள் மாறுகிறது, கேட்கறது மாறுது, நடை மாறுகிறது, உட்கார முடியல, எந்திரிக்க முடியல, இதெல்லாம் நடக்குது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இது எதுக்கு அப்படின்னு சொன்னா, அந்த அவருடைய அந்த முதுமை காலம். அவர் வீட்டில் பார்க்குறாங்க, சிரமப்படுறாரு, அவர் உட்காரத்துக்கு சிரமப்படுறாரு, எந்திரிக்க சிரமப்படுறார், அவர் பிள்ளையெல்லாம் பார்க்குது, அத்தா இவ்வளோ சிரமமாக இருக்காங்களே, எல்லாம் லேசாக அழைச்சிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அவர் அப்புறம் பை பையனு அவர் போயிட்டு வரும்போது நல்லபடியாக போங்கத்தான் அனுப்பிச்சி விட்றாங்க. அப்படி இல்லை, நல்லா இருந்த அத்தா திடீர்னு மூத்தாயிட்டாருன்னா அதை கேட்டு மகன் மூத்தாயிடுவான். என்ன நடக்குதுன்னு தெரியாது, யாருடைய மனோநிலை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால பெருமானார் சொன்னாங்க, ஃபுஜாத்துல் மௌத்தை கொண்டு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள், அல்லாஹ் உங்களை அதிலிருந்து பாதுகாப்பான் என்று அந்த ஹதீஸு நமக்கு வழங்கும். அதோடு மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் இல்லை. இன்னொரு ஹதீஸில் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வஃபில் புகாரி அன் அபி மூசா அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸ் புகாரியில் பதிவாகி இருக்கிறது, அபு மூசா அவர்கள் அறிவிக்கிறார்கள், மம் மர்ர ஃபி ஷய்யிம் மின் மசாஜிதினா அவ் அஸ்வாகினா பின்னபலின் பல்யா குது அலா நிசாலிஹா லா யாக்கிர் பி கஃபிஹி முஸ்லிமா. ஒரு மனிதன் பள்ளியையோ அல்லது ஒரு கடை வீதியவோ கடந்தால் அவருடைய கையில் ஏதாவது ஆயுதங்கள் இருந்தால் அந்த ஆயுதத்தின் முனைப்பகுதியை அவர் திருப்பி பிடித்துக் கொள்ளட்டும், குத்துற மாதிரி கொண்டு போவேணாம். யாரையாவது அது காயப்படுத்தி விடலாம், அல்லது ஒரு முஸ்லீமுக்கு பயத்தை ஏற்படுத்தலாம். இப்போ ஏதாவது ஒருத்தர் இப்படி கூறான பொருள் இப்படி தூக்கிட்டே வர்றாரு, யாரையும் கண்டுக்கல அப்படின்னா எதுத்தாப்புல ஒரே பாத்தியா, ஏன் மேலே இடிச்சிட போற சொல்லுவோமா இல்லையா? அப்படி இன்னொருவரை பதட்டப்படுத்துவது கூட கூடாது. அப்படின்னா இங்க பள்ளியில இருக்கிறவங்க தொழுகையில் இருப்பாங்க அல்லது ஓதிக்கிட்டு இருப்பாங்க, அவர்களுக்கு அந்த நிலை புரியாது. அதனால யாராவது கொண்டு போகிறவர்கள் ஆயுதங்களை அல்லது அந்த கூரான பொருட்களை கூர் பகுதியை முன்னால் நீட்டி கொண்டு கொண்டு போக வேண்டாம், அது எதுவாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லாலேன் சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸ்ல வருது, நம்ம ஏற்கனவே இந்த இதை அந்த 15 ஆதாபுகள் பள்ளியினுடைய 15 ஒழுக்கங்களில் இந்த ஒரு ஒழுக்கத்தையும் படித்தோம். அல் புஸாக்கு ஃபில் மசாஜித் ஹதீஆ வ கஃபாரத்துஹா தஃபனுஹா. பள்ளியிலே எச்சில் துப்புவது இருக்கிறதே அது ஒரு பாவம். அந்த காலத்தில் நான் ஏற்கனவே சொன்னேன், மண்தரையாக இருந்தது. அதனால அந்த காலத்தில் எச்சில உள்ளே துப்பிடுவாங்க, அந்த மண்தரையில் துப்பிட்டு அதை மூடக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது. அல் புஸாக்கு ஃபில் மசாஜித் ஹதீஆ, அது ஒரு பாவம். அதனுடைய நிவர்த்தி என்ன அப்படின்னு கேட்டால், தஃபனுஹ, அதனுடைய நிவர்த்தி அந்த எச்சிலை மூடிவிட்டு செல்வது, அது யாரு மேலையும் பற்றாம மூடுறது தான் அந்த பாவத்தினுடைய நிவர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் அவர்கள் சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், உரிதத் அலைய அமலு உம்மத்தி ஹசனுஹ வ சய்யிஉஹ, என்னுடைய உம்மத்தினுடைய நல்ல காரியமும் பாவமான காரியங்களும் எனக்கு காட்டப்பட்டது. என் உம்மத்துல எதெல்லாம் செஞ்சா நல்லது, எதெல்லாம் செஞ்சா பாவம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காட்டப்பட்டது. ஃபவஜத்து ஃபி மஹாசினி அமாலிஹா, அதனுடைய நல்ல குணங்களில் நல்ல செயல்பாடுகளில் சிலவற்றை நான் பார்த்தேன். அதில் ஒன்று, அல் அதா யுமாத்து அனித்தரீக், ரோட்டிலே நடந்து போகிற போது பின்வருபவர்களுக்கு சிரமம் தருகிற எந்த பொருள் இருந்தாலும் அதை அகற்றிவிட்டு செல்வது. இது ஒரு மூமினுடைய ஒரு லீஸ்ட். ஆக அடி ஈமானினுடைய கடைசி பகுதின்னு பெருமானார் சொன்னாங்க. ஒரு மூமினுடைய கடைசி பகுதி, ஈமானுடைய கடைசி பகுதி, அதனுடைய மேற்பகுதி லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை மொழிந்து அதை நம்பி அந்த வார்த்தை இறைவன் இலாஹ் என்பவன், வழிமாற்றிற்குரியவன், என்னை படைத்தவன், என்னை வளர்த்தவன், என்னுடைய எல்லா பொருளுக்கும் உரியவன், வேறு யாருக்கும் சஜதா செய்யாத அடிபணியாத தலையை கீழே வைப்பதற்கு உரிமை உள்ள ஒரே ஒருவன் என்னுடைய ரப்பு, என்னுடைய இலாஹ் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்கிற அந்த எண்ணம் அந்த வார்த்தை வாயிலே வந்து அந்த எண்ணம் அவனுடைய சிந்தனையிலே பூந்து அவனுடைய உடல் ரீதியாக அவனுடைய செயல்பாடுகளை செய்ய வைக்குமே, அதுதான் உயர்ந்தது ஈமான்ல முதல் கிளை அப்படின்னு பெருமானார் சொன்னார். அதனுடைய கடைசி கிளை சமூகத்தில சொசைட்டியில நம்மால ஏதாவது ஒன்று செய்யப்பட வேண்டும். நாம் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிறோம் என்பதற்கு அடையாளமே, ஒரு மூமின் வாழுகிறான் என்பதற்கு அடையாளமே ஏதாவது ஒன்று செய்தாக வேண்டும். ரோட்டிலே நடந்து போகிற போது கற்களோ முட்களோ இருந்தால் நீங்கள் வாகனத்தில் போனாலும் நடந்து போனாலும் நின்று இன்னொருவருக்கு அது சிரமம் தரக்கூடாது என்கிற அடிப்படையில் அவற்றை அகற்ற வேண்டும். இது ஈமானுடைய கடைசி பகுதி நாங்கள் சொல்லலாம். அப்ப அந்த அடிப்படையில் இங்கே சொல்றாங்க, என்னுடைய உம்மத்தினுடைய அமல்களில் சிறந்த அமல் பொதுவாக முஸ்லீமுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் சேர்த்து, ரோட்ல ஒரு கல் கிடக்குது, முள்ளு கிடக்குது, இதனால இன்னொருத்தருக்கு சிரமம் வரும்னு தெரிஞ்சா நம்ம என்ன செய்வோம், கொஞ்சம் ஒதுங்கி போயிட்டே இருப்போம். அவ்வளவுதானே, சும்மா கிடையாது. அது பெருமானாருடைய வழிகாட்டுதல் நமக்கு இல்லை, நம்ம அதை எடுத்து போடணும். இந்த ஒரு செயலால யாருடைய இதயத்தில் இஸ்லாம் வரும் சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. இதுதான் இஸ்லாத்திற்கு காரணமாக இருக்கிற அந்த பொருட்கள். அப்போ அதை பெருமானார் நல்ல செயல்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க, வஜத்து ஃபீ மஸாவி அமாலிஹ அன்னுஹாது தகூனு ஃபில் மஸ்ஜித் லா துதுஃபன். அதனுடைய ரெண்டாவது பகுதி, ஒரு மூமினுடைய மோசமான என்னுடைய உம்மத்தில் உள்ள குணம் என்ன அப்படின்னு சொன்னா, பள்ளியிலே எச்சி துப்புவது, துப்பிவிட்டு அதை மூடாமல் செல்லுவது அல்லது அதை கழுவாமல் செல்லுவது. ஒரு இடத்துல ஒது செய்கிறோம், அப்படி காரி அங்கேயே துப்பிட்டு அப்படி கசகசன்னு ஆக்கி வச்சுட்டு போகிறது, அல்லது பாத்ரூம் போகிற நேரங்களில் அங்கே அப்படி பாத்ரூம்பை மோசமாக விட்டுட்டு போகிறது செய்யக்கூடாதுன்னு நான், அப்படி செய்யக்கூடாது. ஒரு மூமின் தான் அந்த தஹாரத் என்பது அவனுடைய அடிப்படையான செய்தி. அந்த தஹாரத் இருந்தால் தான் அவனுடைய ஈமான் பரிபூரணமாக ஆகும். அப்போ சுத்தம் அப்படிங்கிறது முஸ்லீம்களுக்குரிய தனிப்பட்ட சொத்து அது. ஆனால் இன்னைக்கு ஒட்டச்சி எரிகிறதே நம்மளுக்கு தான். மெட்ராஸில் சில பகுதிகளில் கூட்டாக நம்ம ஆளுக வாழ்கிறாங்க, மாற்று மதத்தவர்கள் கூட்டாக சில பகுதியில் அங்கே போனால் அந்த தெருவும் அந்த ரோடும் நல்ல அழகாக நீட்டாக கூட்டி சுத்தமாக இருக்கும். இங்கே நம்ம ஆளுக மொத்தமாக வசூல் பண்ண இருக்கக்கூடிய அந்த பகுதியில் போய் பார்த்தோம் அப்படின்னா, எங்கே அடர்த்தியாக முஸ்லீம்கள் வாழுகிறார்களோ அங்கே பார்த்தா அங்கே வெளியிலே இந்த சாக்கடை, அங்கே டாய்லெட்டு, இது ஏண்டா இங்கே போகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு ஆக்கி வச்சுருவோம். இது நம்முடைய இது வந்து உதாரணத்துக்கு சொல்லக்கூடிய ஒன்று. ஒரு முஸ்லீம் எந்த இடத்துல இருக்கிறானோ அவன் மூலமாக அவனுக்கும் அந்த பக்கத்து வீட்டுக்கும் அந்த தெருவுக்கும் எந்த வகையிலும் தொல்லைகள் இருக்கக்கூடாது. அதற்காக வேண்டி நீங்கள் செய்கிற செலவுகள் இறைமாதையில் செய்கிற செலவுகள். நம்ம என்ன முட்டாத்தனமா நினைச்சுக்கிறோம்னா, இந்த ரோடு போட்டு இந்த கக்கூசு டாய்லெட் வெளியே கட்டினோம் அல்லது அந்த டிச்சு கட்டினோம் அப்படின்னு சொன்னா எதுக்கு, தேவையில்லாத காசு. இல்ல இல்ல, இன்னொருவருக்கு சிரமம் தரக்கூடாது என்ற அடிப்படையில் அதை செய்தால் அது இறைமாதையில் செலவழிக்கிற செலவுகள் அவை. எப்படி வந்து உங்கள் மனைவிக்கும் உங்கள் தாய்க்கும் தகப்பனாருக்கும் நீங்கள் அல்லாஹ்வுக்கென்று செலவு செய்தால் அது இறைமாதையில் செலவு செய்வது என்பது பெருமானார் சொல்லி தந்தார்களோ. நிறைய பேர் என்ன சொன்னா, பொழப்புன்னு நினைச்சுக்கிட்டோம், பொண்டாட்டிக்கு செலவு செய்யறது என்னது, ஏதோ தலையில கெட்டி வச்சுட்டாங்க அதனால நம்ம வந்து செலவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இது செஞ்சுதான் ஆகணும். இல்ல இல்ல, பெருமானார் சொன்னாங்க அதற்கு நீங்கள் கூலி தரப்படுவீர்கள். நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா, இந்த என்னுடைய மனைவி மக்கள் என்னுடைய தாய் தந்தையருக்கு நான் செலவு செய்வதற்கிறதே, இது என் இறைவனுக்காக வேண்டி செலவு செய்கிறேன் என்று செய்தால் அதற்குரிய கூலி 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 அதை நினைக்கல கூலி இல்லை. அப்போ ஒரு மனுஷன் வந்து அந்த செலவுகள் செய்வதில் எது சிறந்த இடம்னு கேட்டால் பெற்றோர்கள் மனைவி மக்கள் தான் முதல் இடம். அவர்களுக்கு நல்ல ஆடைகளை வாங்கி கொடுப்பது, நல்ல செயல்களை செய்வது. நேற்று கூட சொல்லும்போது இடத்துல சொன்னேன், கணவன் மனைவியினுடைய அந்த செய்திகளில் அல்லாஹ் சொல்லும்போது சொன்னா, உலகுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின் பில் மாரூஃப் வலில் ரிஜாலி அலைஹின் தரஜா. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரிசமமான உரிமைகள் உண்டு. ஆணுக்கு ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் சரிசமமான உரிமைகள் உண்டு. ஆனால் ஒரு பங்கு ஆணுக்கு அல்லாஹ் கூட்டி வைத்திருக்கிறேன்ங்கிறான். வலில் ரிஜாலி அலைஹின் தரஜா, தரஜாத் இல்ல, இவ ரொம்ப பெரியவங்க அவ ரொம்ப கீழே அப்படி சொல்லல, தரஜா ஒரே ஒரு ஸ்டெப் கூட. என்ன ஸ்டெப்? அவர் செலவழிக்கிற பொறுப்பை சார்ந்தது, அதனால அவர் கொஞ்சம் கூட. அவர் அந்த குடும்பத்தை பாதுகாத்துக்கணும், அவங்களுக்கு கொடுக்கணும், அந்த மனைவியை அவர்களுடைய நல்லது கெட்டவுகளில் வழிகாட்டுக்கிற பொறுப்பு அவரை சார்ந்தது. தர்ஜா, அந்த ஒரே ஒரு தர்ஜா மட்டும்தான் உனக்கும் உன் மனைவிக்கும் வித்தியாசம், வேறு எந்த வகையிலையும் வித்தியாசமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான். அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரு முஸ்லீம் என்ன செய்யணும்னா, தான் இருக்கிற பகுதிகளில் சுத்தத்தை நாடுவது ஒரு முஸ்லீமினுடைய இயற்கையான குணம். தன்னுடைய ஆடை, தன்னுடைய உடல், தன்னுடைய முடி, எல்லா அங்கங்களும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பது முதல் செய்தி. பெருமானார் அதனால தான் சொன்னாங்க, நீங்க எந்திரிச்ச உடனே என்ன செய்யுங்க, கொண்டு போய் உங்களுடைய கைகளை நேரடியாக அந்த உங்களுடைய தண்ணீர் பாத்திரங்களுக்குள்ளே விட்டு விட வேண்டாம். ஐநபா லா சதுரி ஐநபா சத்தியது, உன்னுடைய கை எங்கே இரவு கழித்தது என்று உனக்கு தெரியாது. உன் கையை எங்கே வச்சிருந்த, எந்த வேற ஏதாவது மண்ணில் அங்கே இங்கே வச்சிருக்கலாம், அதனால உன்னுடைய கையில ஏற்படுகிற அந்த அழுக்குகள், அந்த அசுத்தங்கள், நீ முதல்ல வாய்க்கு பிடிக்கும் போது உள்ள போகலாம். அது இன்னைக்கு சொல்றான்ல கொரோனா வைரஸ், நேத்தாண்டி தான் ஆஜியாத்தினார் கொரோனா வைரஸ். என்ன வைரஸை பேர சொல்லாம பயங்காடுறான். நான் துபாயில் இருக்கும்போது அந்த N1H1 பன்றி காய்ச்சல் பயங்கரமா, மக்காவுக்கு போனா எல்லாரும் மாஸ்க் போட்டுத்தினா. ஒரு டாக்டர் கிட்ட கேட்டேன், இது போட்ட உடனே அந்த நோய் தடுத்துருமான்னு. ஏங்க நீங்களே அது தியான இப்படி கேட்குறீங்கிறாரு, அவர் நீங்களே இப்படி இதெல்லாம் நோயை தடுக்குமானா, அதெல்லாம் ஒன்றும் தடுக்காது, அது பாட்டுக்கு மாஸ்க் எல்லாம் கிழிச்சு உள்ள போந்துட்டு போவாங்கிறான். ஒரு பேச்சுக்கு இவன் பயப்படாம இருக்கிறதுக்காக வேண்டி மூஞ்சில அந்த மாட்டுக்குட்டிக்கு மாட்டி விடுவாங்கல்ல மண்ணு தீங்க கூடாதுன்னு. அது மாதிரி பூரா அந்த நேரம் உம்ராவுக்கு போயிருந்தா எல்லா ஹாஜி, எந்த ஹாஜின்னு அடையாளமே தெரிய மாட்டேங்குது, எல்லாம் மாட்டிக்கிட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்பதான் ஒருத்தன் சொன்னா, யார் ஒருவர் தொடர்ந்து ஒரு 3 வேளை அதிகமாக மூக்கை கழுவுகிறார்களோ அவங்களுக்கு வராதுன்னா அந்த N1H1 அதை ப்ரூஃப் பண்ணாங்க. 3 தடவைக்கு மேலே மூக்கை சுத்தப்படுத்தினால், மூக்கு உள்ள தண்ணியை விட்டு வெளியே எடுத்தா, அவருக்கு வந்து இந்த காய்ச்சல் 99% வராது அப்படின்னு சொல்லிட்டு போட்டான். இப்ப கையை கழுவினாலும் போடுறான், போடுறானா இல்லையா? உங்க கையை எல்லாம் நல்லா இப்படி, அதுவும் இப்படி தேய்ச்சி, அதைத்தானே இஸ்லாம் சொல்லுது, நல்லா கையை தேய்யா, காலை தேய்ச்சி, உள்ள உள்ள இடங்களை நல்லா கழுவி. ஒரு 5 தடவை செஞ்சான்னா ஒரு முஸ்லீமுக்கு எப்படி வரும் அந்த நோய், எப்படி வரும்? அப்ப இவன் 5 வேளை தொழுவாதவனாக இருந்தால் அப்ப ஒரு வேளை அதுல தாக்குதல் படப்படலாம், அல்ல அவனுடைய பார்வைக்கு படப்படலாம். நான் ஏற்கனவே போன வாரம் சொன்ன மாதிரி அதாபுக்கும் சோதனைகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதாபுங்கிறது அல்லாவினுடைய அதாபம் வந்துச்சுன்னா எவனையும் எல்லாம் பார்க்காது, தூக்கி சாத்திட்டு போயிட்டே இருக்கும். நீங்க என்ன, உங்களை நீங்கள் நல்லவர்களாக இருந்து அதாபு தொடாதுன்னு நினைக்கிறீங்களான்னு நல்லா கேட்கலாம். வாலிமீன்கள் அதிகமாக ஆயிட்டா வருகிற அதாபில் எவருக்கும் வித்தியாசங்கள் கிடையாது, போயிட்டே இருப்பான். இது சோதனை அப்படிங்கிற போது அல்லாஹு தஆலா ஈமானுக்கு தந்து அல்லது வேறு ஏதாவது ஒரு நோக்கங்களுக்காக வேண்டி உள்ள ஒரு சோதனை. ரெண்டாவது, ஒரு முஸ்லீம் இதை குறித்தெல்லாம் பயப்பட மாட்டான். நம் வாழ்வும் மரணமும் அல்லாஹுவினுடைய கையில். நான் அடிக்கடி சொல்லுகிற செய்தி, 30 வயசுல மரணிப்பவனும் உண்டு, 66 வயசுல பெட் ரிட்டனா இழுத்துக்கிட்டே கிடக்கிறவனும் உண்டு. என் ஏன்டா போல போல போலன்னு கேட்டுக்கிட்டே இருக்கான், போக மாட்டேங்கிறான். எப்படி போவான்? நாடுறவன் அவன்ல நீ உலகத்தில் இருக்கும் போது மறுமைக்காக வேண்டி உள்ள சேமிப்புகளை அதிகப்படுத்திக் கொண்டே இரு. ஏன் அப்படின்னு கேட்டா, இரவு வந்தால் நீ காலையில் இருப்பாயா? சொல்ல முடியாது. எந்த அடையாளங்களும் இல்லாமல் மௌத்தா போனவர்கள் எத்தனையோ பேர் உண்டு இந்த உலகத்துல. எத்தனையோ நோயாளிகள் ஆண்டு காலமா இழுத்து, 15 ஆண்டு வரையும் இழுத்து, பெட் ரிட்டன் ஆகி கடந்து புண்ணு வந்து அப்புறம் கூட மௌத்தா போன உண்டு. உலகம் உனக்கு ரெண்டையும் சொல்லி தருகிறது. எத்தனையோ சிறு பிள்ளைகள் இவ ஒரு 50 வருஷம் 80 வருஷம் வாழுவான்னு நினைச்சது, அவர்களுடைய உடல்கள் அந்த இருட்டான கபர்களுக்கு உள்ளே நுழைக்கப்பட்டு அவை மண்ணோடு மண்ணாகி மக்கி போனன, உலகம் சொல்லி தருகிற பாடம் அப்படிங்கிறான். நடக்குதா இல்லையா? அதனால நாம் நம்முடைய வகையில் மிகச்சரியாக இருப்போம். அதுல இதுல சொல்றாங்க, எச்சில் துப்பினால் அதை சரி செய்வது, அதை கழுவுவது, அந்த இடத்தை சுத்தப்படுத்துவது. ஒது செஞ்சுட்டு மூக்க சிந்துறோம் அல்லது எச்சில் துப்புறோம் அப்படின்னா நம்மளே அந்த இடத்த சுத்தப்படுத்தி, அடுத்தவங்க வரும்போது அவரு அது ஒரு இவர் சொல்லும்போது ஒரு நண்பர் சொல்லுவார், நான் பாத்ரூம் போகும்போது எப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேனோ, நான் வெளியே வரும்போது அது போன்று விட்டு வர வேண்டும். அதுதான் அளவுகோடு. நான் உள்ள போகும்போது எப்படி இருந்து நினைப்பேன், யாராவது துப்பி வச்சிருந்தா திட்டு விட மாட்டேன்னா, அதே மாதிரி நான் வெளியே வரும்போது அதே சுத்தத்தோடு விட்டு வருவது தான் ஒரு முஸ்லீமினுடைய அடையாளம். அதை இந்த பள்ளியோடு சேர்த்து அல்லாஹு தஆலா இதை பெருமானார் அவர்கள் நமக்கு சொல்லி தக்க காட்டுறாங்க. இன்னொரு ஹதீஸ்ல வருது, நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த இது ஒரு வித்தியாசமானது, ரைத்து வாசிலத் பின் அஸ்கா ஃபில் மஸ்ஜித் திமிஸ். பின்னாடி பெருமானாருடைய மரணத்துக்கெல்லாம் பின்னால் இஸ்லாம் வளர்ந்து அங்கே ஷாம்ல போய் திமிஷ்க் தேசம் வரையும் போயிடுச்சு. அந்த நேரத்தில் உள்ள ஒரு செய்தி, அங்க இருந்த வாசிலத் பின் அஸ்கா என்ற ஒரு மனிதர் என்ன செஞ்சாருன்னா, பசக்கா ஃபில் ஹசீரி, பள்ளியில பாய் விரிச்சாங்க. நம்ம ஏற்கனவே படித்தோம் அந்த திமிஷ்கினுடைய பள்ளியை எவ்வளோ செலவு பண்ணி அந்த அரசர் கட்டினாருன்னு. அவ்வளோ ஆண்டு வருமானத்தில் 3 பகுதிக்கு மேல செலவு செஞ்சு திமிஷ்கினுடைய பள்ளி கட்டப்பட்டது, இன்றைக்கும் இருக்கிற பள்ளி. அவர் என்ன செஞ்சாரு, இந்த அஸ்கா பாயில துப்புனாரு, பசக்கா அலல் ஹசீரி, பாய் விரிச்சிருக்காங்கல்ல இந்த மாதிரி கார்பட் அதுல துப்புனாரு, சும்மா மசஹஹு பி ரஜுலிஹி. அதுக்கப்புறம் தன்னுடைய கால்களால என்ன செஞ்சாருன்னா அதை அப்படி இது பண்ணாரு, அதை தொடச்சு விட்டாரு. வாயதன் ஃபலம் எக்குன் ஃபில் மஸ்ஜிதி ரசூல் இல்ல, ஃபகீல லஹு, அவருக்கு சொல்லப்பட்டது, லிம ஃபால்த ஹாதா, இதை ஏன் செஞ்சீங்க அப்படின்னு அங்கே இருந்துக்கவங்க கேட்டாங்க, இதை ஏன் செஞ்சீங்க. அப்போ அவர் சொன்னார், இன்னி ராயித்து ரசூல் அல்லா எஃபாலுஹு, இதை பெருமானார் செய்ய நான் கண்டிருக்கிறேன் அப்படின்னாரு. அவரு பெருமானார் செய்ய நான் கண்டிருக்கிறேன். வாயதன் ஃபலம் எக்குன் ஃபில் மஸ்ஜிதி ரசூல் அல்லா ஹசுன். அப்போ அவருக்கு சொல்லப்பட்டது, அங்கே பெருமானாருடைய காலத்தினுடைய பள்ளிகளில் என்ன இல்லை, பாய் இல்லை, அங்கே மண் இருந்துச்சு. وصحيح ان رسول الله انما بصق على الارض فدلكه بنعله اليسرى. பெருமானார் அவர்கள் எச்சி அப்படி துப்புவதாக இருந்தால் தன்னுடைய இடதுபுறத்தில் பூமியில் துப்பி தன்னுடைய கால்களால் அதை மறைப்பவர்களாக பெருமானார் இருந்தாங்க. ஆனா இதை தவறா விளங்கிட்டு வேற என்ன செஞ்சிட்டாருன்னா, பாயிலே எச்சில் துப்பினார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹதீஸையும் இதற்கு கீழே கொண்டு வருகிறார்கள். அப்புறம் அந்த ஆயத்தினுடைய தொடரில் அல்லாஹு தஆலா சொல்றான், ஃபீ புயூதின் அதினல்லாஹு அன் துர்ஃபா வயுதுக்கரஸ்முஹு வயுதுக்கர ஃபீஹா ஸ்முஹு யுஸப்பிஹு லஹு ஃபீஹா பில் குதுபி வல் ஆஸால். அல்லாஹ்வினுடைய இந்த பள்ளிகள் உயர்வாக ஆக்கப்பட வேண்டும். 1வது கட்டளை சுத்தம் பேணப்பட வேண்டும், இந்த பள்ளிகளிலே அசுத்தங்கள் இருக்கக்கூடாது. 2வது, மிக உயர்ந்ததாக இது கெட்டப்பட வேண்டும். 3வது, இதிலே கண்ணியங்கள் காக்கப்பட வேண்டும். 4வது, அல்லாஹ் சொல்றான் யுதுக்கர், அதிலே திக்ருகள் செய்யப்பட வேண்டும். ஃபீஹா இஸ்முஹு, அல்லாஹ்வினுடைய பெயர். யுஸப்பிஹு லஹு ஃபீஹா பில் குதுவி வல் ஆஸால், காலையிலும் மாலையிலும் தஸ்பீஹ் செய்யப்பட வேண்டும். இப்ப இந்த செய்திக்கு நான் ஏற்கனவே சொல்லும் போது சொன்னேன், தஸ்பீஹ் திக்ர் அப்படிங்கிறதுக்குரிய வித்தியாசங்கள் என்ன அப்படிங்கிறத குறித்து நாம் சில செய்திகளை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த அடிப்படையில் சில தகவல்களை அன்றைய தினமே நான் சொல்லியிருந்தேன். ஜிக்ர்னா என்ன, தஸ்பீஹ்னா என்ன அப்படிங்கிறது புரியும். ஜிக்ர் அப்படிங்கிறது, ஏன்னா ரெண்டையும் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல மாறி மாறி சொல்லுகிறார். அதாவது திக்ரன் கசீரா வயுஸப்பிஹுஹு புக்ரதம் வ அஸீலா, அல்லாஹ்வை அதிகதிகமாக திக்ர் செய்யுங்கள், இன்னும் காலையிலும் மாலையிலும் தஸ்பீஹ் செய்யுங்கள். இன்னும் சில இடத்துல நிறைய திக்ர் செய்யுங்க, நிறைய தஸ்பீஹ் செய்யுங்க, இப்படி ஆயத்துகள்ல நிறைய ஆயத் கைனு சப்பிஹக்க கசீரம் வ நதுக்குரக்க கசீரா. இன்னொரு ஆயத்துல சொன்னா, யாழ்லா உன்னை அதிகதிகமாக நாங்கள் தஸ்பீஹ் செய்வதற்கும் அதிகதிகமாக திக்ர் செய்வதற்கும். இப்படி பல்வேறு இடங்களில் அல்லாஹு தஆலா திக்ரை குறித்தும் தஸ்பீஹை குறித்தும் சொல்லுகிறான். அப்ப ரெண்டு வார்த்தையா வர்றதுனால இதனுடைய அர்த்தங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, திக்ர் அப்படிங்கக்கூடியது ஒரு ஆழமான பொருளை கொண்டது, ஒரு ஆழமான பொருள், ஒரு விசாலமான ஒரு பொருளை கொண்டது, நிறைய அர்த்தங்கள் அதற்கு உண்டு. தஸ்பீஹ் அப்படிங்கிறது இருக்கிறதே, நான் ஏற்கனவே அன்னைக்கு சொன்னது மாதிரி, குர்ஆன்ல எங்கெல்லாம் அல்லாஹு தஆலா காலை மாலை அப்படின்னு சொல்றானோ அதெல்லாம் தொழுகைகளை குறித்தது. காலையிலும் மாலையிலும் தஸ்பீஹ் செய்யுங்கள் அப்படின்னு சொன்னா அது தொழுகையை குறித்து, மக்தூபான ஃபரதானக்கப்பட்ட தொழுகையை குறித்தான செய்தியாக இருக்கும். அப்படி இல்லாம அல்லாஹு தஆலா தஸ்பீஹ் நிறைய செய்யுங்கன்னு சொல்றான் இல்லையா, அது அந்த காலை மாலையில் செய்யக்கூடிய தஸ்பீஹ்கள், மற்ற நேரத்தில் செய்யக்கூடிய அந்த தஸ்பீஹாத்துகள், இறைவனை புகழ்வது வரும். ஆனா அந்த திக்ர் அப்படிங்கக்கூடிய வார்த்தை இருக்கிறதே, இது வெறும் வாய்களால் மொழிவது மட்டுமல்ல, திக்ர் அப்படிங்கிறது அது ஒரு பரந்துபட, நான் ஏற்கனவே சொல்லும் போது சொன்னேன், அது நம்முடைய மனித மனதினுடைய இதயத்தில் எப்போதும் பசுமையாக இருக்கக்கூடியது, அதுக்கு பேர் தான் திக்ர். இறை நினைவு மனித மனதில் பசுமை, எவர் கிரீன் சொல்றாங்க இல்லையா, அது எப்போதுமே மனசுல இருக்கணும். திக்ர் அப்படின்னு சொன்னாலே நினைவு அப்படின்னு அர்த்தம், திக்ர் அப்படின்னு சொன்னாலே நினைவு அப்படின்னு அர்த்தம். அல்லாஹு தஆலா தொழுகை குர்ஆன்ல தொழுகையை பற்றி சொல்லும் போது, அகிமிஸ் ஸலாத்த லி திக்ரி, தொழுகையை என்னை நினைப்பதற்காக வேண்டி நீங்கள் நிலைநாட்டுங்கள் அப்படின்னு சொல்றான். அப்ப தொழுகை அப்படிங்கறது திக்ரு. தஸ்மீஹ் ஒருத்தர் செய்யறார் அல்லது அல்ஹம்துலில்லாஹ் சொல்றார், இது எல்லாம் திக்ரு. அது மட்டுமா திக்ரு அப்படின்னு கேட்டா இல்ல, அல்லாஹு தஆலா அதையும் தாண்டி சில செய்திகளை சொல்லும் போது சொல்லுகிறான். குர்ஆன்ல வருது, இன்னல்லதீன இன்ன ஃபீ கல்கி சமாவாத்தி வல்லர்து வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லாயாத்தில் லிஉலில் அல்பாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இன்ன ஃபீ கல்கி சமாவாத்தி வானம் பூமியினுடைய படைப்பில், இன்ன ஃபீ கல்கி சமாவாத்தி வல்லர்து வக்திலாஃபில் லைலி வன் நஹார் பகலும் இரவும் மாறி மாறி வருவதில் அவர்களுக்கு ஒரு அத்தாட்சி உண்டு. அல்லதீன யஸ்குரூன அல்லாஹா கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம் வ யதஃபக்கரூன ஃபீ கல்கி ஸமாவாதி வல் அர்த். அப்ப அல்லாஹ் அதுல சொல்றான், ஒரு தாக்கிர் அல்லாஹுவை நினைவுபடுத்த, திக்ர் அப்படினாலே நினைவுன்னு அர்த்தம். நினைவு அப்படிங்கிறது மனம் சார்ந்த செயல். ஒரு மனுஷன் என்ன சொல்லுவான், உன்னை ஏங்க உங்களை என்னால மறக்கவே முடியலங்க, உங்க நினைவு எனக்கு அப்படி இருந்துகிட்டே இருக்கு, 20 வருஷம் மாற்றி உங்களை பார்த்து இருந்தாலும் உங்களை உங்களுடைய அந்த ஞாபகம் வந்து என்ன விட்டு போ சொல்றானா இல்லையா? இவர் ஞாபகம்ங்கிறதுக்காக வேண்டி என்ன செஞ்சிட்டு இருக்காரு, வெளியே எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டா இருக்காரு. அது மனதில் அமாலுல் கல்ப் அப்படின்னு சொல்லுவாங்க, இதயம் சார்ந்த ஒரு அமல் அது. அப்ப அல்லாஹ் அந்த இடத்துல சொல்றான், அல்லதீன யதுக்குரூன அல்லாஹ கியாமம் வ குஊதா, அல்லாஹுவை அவர்கள் நினைவு கூறுவார்கள். எப்படி? கியாமன் நின்ற நிலையில், குஊதன் உட்கார்ந்த நிலையில், ஒரு ஜுனூபன் தூங்குகிற நிலையில், படுத்திருக்கிற நிலையும் ஒரு ஜாக்கிருடைய நிலை தான். நல்லா விளங்கணும், படுத்து யதஃபக்கரூன ஃபீ கல்கி ஸமாவாதி வல் அர்த், இறைவன் உண்டான அந்த படைப்புகளை குறித்து அவர்கள் சிந்திக்கிறார்களே, அதுவும் திக்ர் தான். அப்ப தஃப்கீர் சிந்திப்பது இருக்கிறதே, இந்த தாட் ப்ராசஸ், திங்கிங் ப்ராசஸ், இதுவும் ஒரு திக்ர் தான் அப்படிங்கிற அல்லாஹ். எதுக்குறூன் அல்லாஹ் ஒரு அற்புதமான ஆயத், கியாமம் வ குஊதம் வ அலா ஜுனூபிஹிம், மனிதனுக்கு மூன்று நிலைமை தான், ஒன்னு நிற்பான் நல்லா உட்காருவான் அல்லது படுத்திருப்பான். அந்த மூன்று நிலைகளையும் சேர்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த மனிதன் எந்த நிலைகளில் இருந்தாலும் சரி, இப்ப இபாதத்தின் எடுத்துட்டா ஒண்ணு நிக்கணும் இல்ல உட்காரணும், இது ரெண்டு மட்டும்தான். இங்க எல்லாம் சொல்றான் படுத்துக்குவாங்க, வானம் பூமியினுடைய படைப்பை பற்றி அவர்கள் சிந்திப்பார்கள். இந்த படைப்பை பற்றி சிந்திப்பதனுடைய நோக்கம் இதை படைத்தவனை அறிவது. நம்மளை விட இதெல்லாம் பழசு, வானமும் பூமியும் நம்மை விட ரொம்ப பழைய படைப்புகள். அப்ப அதை ஒரு மனுஷன் பாக்குறான், ஏ அப்பா எவ்வளவு பெரிய வானம், எவ்வளவு பெரிய பூமி, இதை எல்லாம் அல்லாஹ் எப்படி படைச்சு வச்சிருக்கான் என்ற அந்த நன்றி உணர்வு, அந்த 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 சிந்தனை, அதுக்கு பிறகுதான் திக்ருங்கிறான். திக்ருங்கிறது தொழுகையில மட்டுமல்ல, எல்லா நேரங்கள் அவனுடைய அதனாலதான் திருக்குறான்ல அல்லாஹு தஆலா அந்த ஜும்மாவினுடைய ஆயத்துல சொல்லும் போது சொல்லுவான், இதா புதியத்தி ஸலாத்து ஃபந்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபத்லில்லாஹ் வதுக்குல்லாஹ கஸீரா. நீங்கள் தொழுகையை முடித்து விட்டால், ஜும்மா தொழுகை முடிஞ்சிருச்சுன்னா உடனே கிளம்பி ஓடுங்க. அதனாலதான் நிறைய இமாம்கள் எழுதுகிற போது எழுதுவார்கள், ஜும்மா தொழுது முடிச்சிட்டு நம்முடைய அலுவலகங்களுக்கு போறது ஒரு பரக்கத்தை கொடுக்கும். நிறைய பேர் அல்லா ஜும்மா தொழுதுட்டு என்ன செய்வோம், நேரம் அல்லாண்டு எப்படா தட்டி வீட்டில் எப்படியும் பிரியாணியா இருக்கும். ஒரு என்னங்க ஜும்மா அன்னைக்கு ஒரு முஸ்லீம் கறி சாப்பிடலான்னு கேட்பான், இப்ப வியாழக்கிழமை அன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்கன்னா அது கோழிங்க பாரு, செவ்வாய்க்கிழமைக்கு மீனுங்க பாரு, அப்ப வெள்ளிக்கிழமைக்கு ஒரு கறி சாப்பிடுறத ஒரு பயங்கரமான சுண்ணத்தை ஆக்கி வச்சிருக்கான். ஜும்மா வந்து லேட்டா முன்னாடி பின்னாடி தொழுகிறோமோ, மௌன ஒரு ஆட்டை அறுத்து உள்ள இறக்குறது வீட்டுல அப்படிங்கறது அது நம்ம இதுல. இப்ப இது தொழுது முடிச்ச உடனே கப கபான்னு பசிக்குது, ரெகுலர் ஆக்கிட்டோம்ல, அப்படி நேரம் வீட்டுல போய் காணனா. இங்க உலமாக்கள் எழுதுகிற போது எழுதுறாங்க, வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுடைய தொழில் ஸ்தலங்களுக்கு போய்விட்டு செல்லுங்கள். ஏன்னா அல்லாஹ் அதுதான் சொல்றான், இதா புதிய பிஸ்ஸலா தொழுது முடிஞ்சோன்னா பந்தஷி ரூஃப் இல்லாரம், நேரம் வீட்டுக்கு போய் சாப்பிடுங்கன்னு சொல்ல, உங்க இடத்துக்கு போகணும். வபுத்தகும் பதிலா, சும்மா கடையை திறந்து வைங்க, அல்லாஹ் கொடுக்கிற அந்த அவனுடைய அந்த பதில்களை தேடுங்க, அது தானா வரும். ஜும்மாவிற்கு பின்னாடி அது வருகிற நேரம் வதுக்குறாக திக்ரன் கசீரா. அல்ல அந்த அந்த இடத்துல சொல்ற, நீங்கள் அதிகமாக அந்த இடத்தில் அமர்ந்து அல்லாஹுவை புகழுங்கள், உங்களுடைய தொழில் ஸ்தாபங்கள்ல பறக்கத்தை ஏற்படுறதுக்கு அது ஒரு வழியாக இருக்கும். அப்ப திக்ர் அப்படிங்கிறது வீட்டுல படுக்கும் போது எந்திரிக்கும் போது மட்டுமல்ல, உங்கள் தொழில் நேரங்களில் நீங்கள் இருக்கிற போதும் அதுவும் திக்ர் தான். அங்க இருக்கக்கூடிய நீங்கள் செய்கிற வேலை ஏன்னா சிந்தனைங்கிறதே உள்ளே வந்தப்ப அது என்ன இருக்கும், இறைவனுக்கென்று நான் செய்கிறேன் என்கிற அந்த சிந்தனை மட்டும் அவனுடைய உள்ளத்தில். போய் யுசப்பிஹு லஹு ஃபீஹா பில் உதுவி வல்லாசால், பள்ளியிலே காலை மாலைகள் நீங்கள் அந்த மனிதர்கள் என்ன செய்யணும், தொழுகைக்கு வரணும். இதுல எழுதும் போது இது சார்ந்த அந்த ஹதீஸ்களில் எழுதுறாங்க, ஜமாத்தினுடைய முக்கியத்துவம் மனிதர்களுடைய மனதில் பதிக்கப்பட வேண்டும். ஜமாத்தோட தொடணும், பள்ளிக்கு வரணும், இங்க இருக்கணும், முஸ்லீம்களாக இருப்பவர்கள் நாம் ஒன்று கூட வேண்டும். எப்படி உன்னை அடி பண்ணோடனே எப்படிலாம் ஓடியாடுறான், எங்க எங்கேருந்து ஓடியாடுறான், உன்னை நாளைக்கு உதஞ்சு போடுவான் அப்படின்ன உடனே அந்த சிஏக்கு இவ்வளவு ஆள்லாம் நம்ம ஊர்ல எங்கடா இருந்தாங்கன்னு தோணுது. ஆனா அவ்வளவு பேர் இருக்கேன் பள்ளிவாசல்களில் பார்த்தோம்னா, எல்லா பள்ளிவாசல்களையும் அந்த ஒரு செப்பு ரெண்டு செப்பு மூணு செப்பு அவ்வளோதான், அந்த நார்மலான ஒரு நிலைமை இருக்கக்கூடாதுங்கிறான். இந்த இடத்துல எல்லாம் சொல்கிறான், ஏன்டவா ஏன்டக்கில் உன்னை வாழ வைப்பவன் நான், இவன் வாழ விட்டவன்னா நீ வாழ்ந்துட முடியுமா, உன்னை வாழ வைக்கணும்னு முடிவு பண்ணுறவன் நான் இல்லை நீ, உனக்கு இந்த உலகத்தில் கண்ணியத்தை தர வேண்டும் என்று முடிவு செய்பவன் நான் அல்லவா, அப்போ நீ என்னதான் வாழ்ந்தாலும் கூட உன்னுடைய கண்ணியத்தை உருவி எடுக்கணும்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் உன் வீட்டிற்கு உள்ளே வைத்து கூட உன் கண்ணியத்தை எடுத்துருவேங்கிறான் இல்ல, அது மனசுல போடுறவன் ரப்புல் ஆலமீன். அந்த பயம் அந்த தர்கீம் யாருக்கு கொடுக்கணும்னா அல்லாஹ் தான் தரணும், நம்மால இன்னொருத்தர்களுக்கு கொடுக்க முடியாது. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், நீ அதை பள்ளிவாசல்ல வந்து வாங்கிக்கல், காலை மாலை வேளைகளில் நீங்கள் பள்ளிவாசலுக்கு, இது ஐந்து வேளை தொழுகைகளை குறித்து பேசப்படுகிறது, பள்ளிக்கு வாங்க தொழுவுங்க அதை வாங்கிட்டு போங்க. அப்ப அந்த நேரங்களில் தஸ்பீஹ் எங்க வந்து பின் சுன்னத்துகள் இல்லையோ, காலை மாலையில் ஒரு மனிதன் தஸ்பீஹ் செய்வது கடமை. அந்த நேரங்களில் அதிகமாக பள்ளியில் தொழுத உன்ன உட்காந்து, அதனாலதான் நம்ம பள்ளிவாசல்களில் நம்முடைய முன்னோர்கள் வளமக்கமாக்கி வச்சிருக்காங்க, பரது தொழுகை இது ஃபஜருக்கு பின்னாடியும் அசருக்கு பின்னாடியும் கொஞ்ச நேரம் ஒரு சுபான்லால் அலம்துல்லா ஓதி ஒரு சலவாத்துகளை ஓதி அப்புறமா பிரியறாங்க. அதோடு முடிகிறதில்ல இன்னும் உட்காரணாமே, ஒரு மனிதன் இன்னும் உட்காரணும், தனக்கு எந்த அளவுக்கு தேவை இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவன் அங்கே அமர்ந்து தன்னை சுத்தப்படுத்துகிற பணிகளில் ஒரு மனிதன் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இது சார்ந்த செய்தி சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்த உடனே சொல்றான், யார் தெரியுமா அப்படி உட்கார முடியும், யாரால் தெரியுமா அப்படி உட்கார், ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ஸிக்ரில்லா வ இகாமிஸ் ஸலா வ ஈதாயிஸ் ஸகா யகாஃபூன யௌம தத்தகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்ஸார். ரிஜாலுன், இந்த ரிஜால் அப்படிங்கக்கூடிய வார்த்தைக்கு நான் அடிக்கடி சொல்றது உண்டு, ரிஜால் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நீண்ட ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு வார்த்தை, ஒரு அற்புதமான பொருளை தரக்கூடிய வார்த்தை. குர்ஆன்ல அல்லாஹு தஆலா பல இடங்கள்ல ரிஜால் ரிஜால்னு சொல்றான். ரிஜால் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ் மீனிங் என்னன்னா மென், ஆண் அல்லது ஆண் அப்படின்னு சொல்றாங்க, ஆமா ஆளுமை நிறைந்தவன் அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தை ஆண் அப்படிங்கிறதுக்கு தான் மென் அப்படிங்கிறதுக்கு ரிஜால். ஆனா குர்ஆன்ல அல்லாஹு தஆலா அதை ரெண்டு விதத்துல பயன்படுத்துறான். இவ இந்த செய்தி இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த குர்ஆன் இதை எப்படி பயன்படுத்துகிறது அப்படிங்கறத புரிஞ்சாதான் இந்த இடத்தை நாம் அதை யூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா இந்த வார்த்தையை நாம் பயன்படுத்த முடியாது. ரெண்டு வகையில் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஆண் என்ற அந்த பதத்தை பயன்படுத்துகிறான். ஒன்றாவது கிதாபுகள்ல எழுதும் போது எழுதுறாங்க, தஃப்சீர்ல மற்ற கிதாபுகள்ல, ஒன்றாவது அந்நை ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள அந்த வேறுபாடு, அதற்கு அல்லாஹு தஆலா ஒரு வார்த்தையை பயன்படுத்தினான், ஆணுக்கு எதிரான பிரயோகத்தில் உள்ள இது பெண்ணுக்கு எதிரான பிரயோகத்தில் உள்ள ஒருவன் ஆண் அப்படிங்கிற பதத்தை பயன்படுத்தினான். இரண்டாவது அஸ்ஸிஃபா, ஸிஃபத் அப்படின்னு சொன்னா டிஸ்கிரைப் பண்றது ஒரு விஷயத்தை அல்லது அவங்கள்ட்ட உள்ள குணநலன்களை வெளிப்படுத்துவது, அந்த பிரயோகத்திலும் இந்த ஆண் என்கிற பதத்தை யூஸ் பண்றான், அந்த பெண்ணுக்கு எதிர் அல்ல. அதான் வித்தியாசம், புரிந்து கொள்ள வேண்டிய பகுதி என்ன அப்படின்னு சொன்னா, பெண்ணுக்கு எதிராக ஆண் என்றதை சில பகுதிகளில் எல்லாம் பயன்படுத்துறான், அதுக்கு பேரு நவ்னு சொல்லுவாங்க, டைப் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு சிஃபா குணம் கேரக்டர் வைஸ். இந்த இதுல சொல்றதுக்கு அல்லாஹு தஆலா பெண்ணுக்கு எதிர்பதம் அல்ல, எவரிடத்தில் ஆளுமை இருக்கிறத அவனை சொல்லுவான். அப்ப இதுக்கு நேர பெண் இனத்தை நாம் வைக்க முடியாது. இந்த ரெண்டு பகுதிகளாக பிரித்து அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். உதாரணம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, ஓ வத்தபீஹிமா ரிஜாலன் கதீரன் வ நிஸா. அல்லாஹு தஆலா இந்த கல்யாணத்துல ஒவ்வொரு கல்யாணத்திலையும் ஓதும் போது ஓதுவாங்க, அல்லாஹு மனிதர்களை படைத்து அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் அவர்களை பரவ செய்திருக்கிறான், அதிலே ஆண்களும் நிறைய பெண்களையும் அல்லாஹு தஆலா ரிஜாலன் கதீரன் வ நிஸா, ரெண்டு செய்தி உண்டு, நிறைய ஆண்கள் பெண்கள் அப்படின்னு சொல்றாங்க. பெருமானா சொன்னாங்க, கியாமத்து நாளுக்கு நெருக்கத்தில் ஆண்கள் குறைந்து போவார்கள், பெண்கள் அதிகமாகி விடுவார்கள். ஒரு ஆணுக்கு 50 பெண் என்கிற வீதத்தில் அந்த நேரத்தில் இருப்பார்கள். மோசமான நிலை நாங்கள், அப்படி இருக்கக்கூடாதுன்னு நாங்கள், அதிகபட்சமாக ஆண்கள் இருக்க வேண்டும். ஏன்னா குர்ஆன் சொல்லுது ரிஜாலன் கதீரா, பெண்களை விட ஆணினம் அதிகமாக இருக்கும். இதுதான் வந்து இயற்கை, இயற்கையான ஒரு அல்லாஹ்வினுடைய சுன்னத். அது குறைந்து போகிற போது கியாமத்து நாளுடைய அடையாளம் வந்துவிடும். பெண்கள் ஒரு ஆணுக்கு 50 பெண்கள் என்கிற ரீதியில் அப்படின்னு பெருமானார் சொல்லுகிறார்கள். அப்ப ரிஜாலன் கசீரம் வனிசா, இது ஆணுக்குரிய அந்த டிபிக்கல் வித்தியாசத்திலே அல்லாஹ் சொல்லுகிற ஒரு செய்தி. அடுத்த இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லும் போது சொல்றான், மினல் முஃமினீன ரிஜாலுன் சதகு மா அஹதுல்லாஹ் ஃபமின்ஹும் மன் கதா நஹ்பஹு வமின்ஹும் மன் யன்தர் வமா பத்தலு தப்தீலா. ஆண்களில் சில பேர் இருக்கிறார்கள், இந்த இடத்துல அந்த பெண்ணுக்கு எதிரான ஆண் இல்ல, ஆளுமை நிறைந்தவர்கள், குட் அட்மினிஸ்ட்ரேட்டர் சொல்றோம் இல்லையா, ஆளுமை ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ளவர். அவர் யார் அப்படின்னு கேட்டா, மூமின்களில் சில ஆண்கள் சதகு மா அஹதுல்லாஹ், அல்லாஹுவோடு அவர்கள் செய்த உடன்படிக்கையை அவர்கள் பரிபூரணம் படுத்தி விட்டார்கள், சதகு மா அஹதுல்லாஹ் உண்மைப்படுத்தி விட்டார்கள். ஃபமின்ஹும் மன் கதா நஹ்பஹு வமின்ஹும் மன் யன்தர், அதை அந்த உடன்படிக்கை நிறைவு செய்வதாவது உண்டு, எதிர்பார்ப்பவரும் உண்டு. வமா பத்தலு தப்தீலா, அல்லாஹுவினுடைய அந்த நிலை இருக்கிறதை என்றைக்கும் மாறாது என்று அல்லாஹ் ஒரு வசனத்தில் சொல்றான். இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஆணுக்கு பெண்ணுக்கு எதிரான ஆண் அல்ல, ஆளுமை நிறைந்தவர்கள், அல்லாஹ் என்ற பெயரை கேட்டால் தங்கள் உயிரையும் துச்சமாக மதிக்கக்கூடியவர்கள், இறைவனுக்கென்று எதையும் அல்லாஹினுடைய பாதையில் தத்தம் செய்வதற்கு தயாராக இருக்கிற ஒரு ஆண்மை நிறைந்த கூட்டம் அப்படிங்கிற அல்லாஹ், இவங்க தான் அல்லாஹ் வாலாக்கள், ரிஜாலுல்ல, அல்லாஹுக்கென்று உள்ளவர்கள் என்ற பெயர் பெற்றவர்கள். இது வந்து சிபத், இது வந்து அவர்களுக்கான குணம், கேரக்டர் என்பதாக எழுதுகிறார்கள். இன்னும் சிலதுல இருக்கு, ரெண்டுமே இருக்கும், ரெண்டையும் கலந்து சொல்லுகிற சில பகுதிகளும் இருக்கும். அல்லாஹ் அதுல சொல்றான், அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா பிமா ஃபத்தலல்லாஹு பிஹி பாதஹும் அலா பாத், அல்லாஹு தஆலா ஆண்களை பெண்களுக்கு பொறுப்புதாரிகளாக ஆக்கி இருக்கிறான், இன்னும் ஒருவரை ஒருவர் சிறந்தவர்களாக அவர்களிலே ஆக்கி இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். இதுல ஒரு பங்கு அவர்களுடைய அந்த கவ்வாமத் அப்படிங்கிறது இருக்கிறதே, அந்த அவர்களுடைய அந்த மேன்மை இருக்கிறதே, அது ஆண் தன்மையை குறிப்பதாக. அதே மாதிரி அந்த ருஜூலத் இன்னொரு பகுதியில அல்லாஹ் அவர்களை மேன்மைப்படுத்தியது இருக்கிறதே, அது வந்து அவர்களுடைய சிபா டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சிபத்துகள் நம்மிடத்தில் இருக்கிறதா அப்படிங்கறத பாக்குறதுக்கு அல்லாஹ் சில அளவுகோள்களை வைத்திருக்கிறான். இந்த ரிஜால் ரிஜால் நம்ம சொல்றோம்ல, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சூரா யாசின்ல சொல்லும் போது சொன்னேன், ஜா மின் அக்ஸல் மதீனத்தி ரஜுலு யஸ்ஆ கால யா கௌமி தபிஉல் முர்சலீன், ஊரினுடைய ஓரப்பகுதியிலிருந்து ஒரு ஆண் ஓடி வந்தார் அப்படிங்கிற ஆள் அல்லாஹ். அந்த இடத்துல அவருக்கு அட்ரஸும் கிடையாது, அவர் உண்மையிலே அட்ரஸ் இல்லாத ஆளு, ஒரு செருப்பு தைக்கிற ஒரு தொழிலாளி, மக்கள் அவர்களை யாரும் மதிக்க மாட்டார்கள், அவர் யாருனே தெரியாது ஊர்ல, அதனால அவங்களுக்கு அல்ல அட்ரஸ் சொல்றான், அவர் ரிஜால், உங்களிடத்திலே அட்ரஸ் இல்லாதவர், ஆனால் என்னிடத்திலே அவர் ஆண்மகன், என்னிடத்தில் அவர் சாதாரணமான ஆள் இல்ல, ஹீரோ இன் மை வீவ். ஏன் அப்படின்னு கேட்டா, நபிமார்களை அடிச்சாங்கன்னு அந்த ஆள் ஓடியாந்தார் பதறி போய், அந்த ஆளுக்கு இருந்த அந்த துணிவு, இறைவனுக்காக வேண்டி அவர் வந்து பேசிய பேச்சு, இன்னைக்கு அல்ல கியாமத்து நாள் வரை அந்த அவர் பேசிய பேச்சையும் அவரையும் நான் குர்ஆனிலே வைத்திருப்பேன். ஏன்னா அவர் என்னை சார்ந்தவர், அவர் அல்லாஹ் வாலா, அல்லாஹ் வாலா அப்படிங்கிறது இதுதான், இந்த உணர்வு, இந்த எண்ணம், இந்த தடப், இந்த துடிப்பு, இதுதான் அவர்களை ரிஜால்களாக ஆக்கும். இன்னும் சில இடங்கள்லயும் அல்லாஹு தஆலா அதே மாதிரி சொல்றான், மூசா அலை இஸ்லாம் அவருடைய வரலாறு வரும்போது கூட அது போன்ற ஒரு மனிதர் ஓடி வந்தார் என்பதற்கு ஒரு உதாரணத்தை அல்லாஹு தஆலா திருக்குறானிலே சொல்லுகிறார். அப்ப இதுக்கு சில அல்லாஹு தஆலா சில அளவுகோள்களை வைக்கிறான். இதெல்லாம் உங்கள்ட்ட இருக்கான்னு பாருங்கிறான், இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீ ஆண்மகனுங்கிறான், இதெல்லாம் இல்ல அப்படின்னு சொன்னா கொஞ்சம் யோசிக்கணுங்கிறான். எல்லா ஆணாக பிறந்தவனும் ஆண்மகன் அல்ல, ஆனா எல்லா ஆண் மக்களும் அந்த யாரெல்லாம் தேஜஸோடு இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் ஆண்மக்களே அப்படிங்கிறது ஒரு ரூலாவே வச்சிருக்காங்க. அதை ஆணாக பிறந்தவன் எல்லாம் ஆண் அல்ல, ஆளுமை மிக்கவர்கள் எல்லாம் ஆண்மக்களே அப்படிங்கிறத ஒரு ரூலாவே வச்சிருக்காங்க. இப்ப அல்லாஹு தஆலா குர்ஆன்ல அதுக்குரிய செய்திகளை சொல்றான், என்னென்ன அதனுடைய குவாலிட்டி அதை நீங்க தெரிஞ்சுக்கணுமா புரிஞ்சுக்கணுமா. அதுல அல்லாஹ் முதல் விஷயமாக சொல்கிறான், அத்தஹாரத்து பி ஷக்கீஹா அல் மாத்தா வல் மானவிய், ஒரு மனிதன் இருக்கிறானே தன்னை தன்னுடைய உலகம் மறுமையினுடைய வாழ்க்கைக்கு எவன் பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறானோ, தன்னை தயார்படுத்தி கொள்ள நினைக்கிறானோ அவன் தான் ஆணுங்கிறான்லாம். என்றைக்கு அல்லாஹு தஆலா உலகத்தில் நிலை பெற வேண்டும் என்று நினைத்தானோ அந்த முதல் மஸ்ஜித் சில ஆண்கள் இருந்தார்கள், ரிஜாலும் அல்லாஹ் சொல்றான், அதிலே சில ஆண்கள் ரிஜாலும் யுஹிப்புன அன் யத்தஹரு, அவர்கள் தங்களுடைய அந்த ஆன்மாக்களை சுத்தப்படுத்திக் கொள்ள நினைத்தவர்கள், தங்களுடைய எண்ணங்களை மண்டைய சுத்தப்படுத்திக்க நினைச்சவன். நம்ம ஆன்மாக்களை சுத்தப்படுத்துறது வெறும் தஸ்பீஹ் உருட்டுறது மட்டும் அல்ல அப்படிங்கறதையும் விளங்கணும். இது இட் இஸ் எ தாட் ப்ராசஸ், இது சிந்தனையிலே கலக்க வேண்டிய ஒரு பகுதி. அல்லாஹ்வை குறித்தான மிக உயர்வான அந்த எண்ணங்கள் மனதில் அப்படியே ஒரு கிரீனிஷா இருக்கணும். அங்க போனா மட்டும் என்னெல்லாம் நான் இவ்வளவு தஸ்பி செய்யற, என்ன பார்க்கவே மாட்டேங்கிறிய, எங்களை மட்டும் அடிச்சுக்கிட்டே இருக்கிய, இப்படி ஒருத்தர் கேட்டாருன்னா அது இன்னும் உள்ள சாக்கடை தான் இருக்குன்னு அர்த்தம், உள்ள ஒன்னும் போலான்னு அர்த்தம். அப்ப அல்லாஹுவை பற்றி உண்டான இந்த சிந்தனைகள் எதுவுமே வரக்கூடாது. ஒரு மூமின் தனக்கு தன் இறைவன் எதை கொடுத்தாலும் நல்லதை கொடுத்தது மாதிரியே கெட்டதையும் பொருந்தி கொள்ளுகிற அந்த மனோநிலை அவனுக்கு வர வேண்டும். ஏன்னா இது நல்லதா கெட்டதான்னு முடிவு பண்ண வேண்டியவன் அவன் இருக்க இல்லையா. அதனால நாம் முடிவு செய்வதற்குரிய அதிகாரம் இல்லை. நமக்கு கிடைக்கிற எல்லாம் நமக்கு நல்லதும் அல்ல, நமக்கு நம்மை விட்டு தவறி போவது எல்லாம் நமக்கு கெட்டதும் அல்ல. அடுத்து நாம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்கிற நினைப்பிலே இருப்பவை எல்லாம் நன்றாக இருக்கும் நம்ம நினைக்கவும் முடியாது. எனக்கு இதெல்லாம் வேணும்னு ஒருத்தன் கோட்டை கேட்டான், அதெல்லாம் நிறைய நாள் வராம இருக்கு, அவனுக்கு வராம இருக்கிறது தான் நல்லது. உன்னை இவன் நினைச்சுக்க கூடாது நமக்கு என்ன பின்னாடி அல்ல அது குறித்து பேசுகிறான். மனிதனுடைய மைனஸ் பிளஸ்களை குறித்து பின்னாடி அடுத்து அதே வசனத்துல சொல்றான். இது முடிச்சுட்டு அதுக்கு போவோம். ஏன்னா ஒரு அற்புதமான ஒவ்வொருவரும் தன்னை சுய பரிசோதனை செய்ய வேண்டிய வசனத்திலே அடுத்தது அல்ல பேசுறான். தன்னுடைய உள்ளத்தில் உள்ள அழுக்குகளை எல்லாம் வெளியேற்றணும். இறைவனை குறித்தான மிக உயர்வான சிந்தனைகள் அங்கே பதிவு செய்யப்பட வேண்டும். அது எப்படி செய்யப்படும்? இப்படிலாம் கேட்டாதான். அல்லாஹ் யாருன்னு கேட்டதான் போன வாரம் சொல்லும் போது சொன்னேன். என்னை விட்டு இறைவனை உன்னை படைத்தவனை விட்டு எடுத்து தடுத்தது, உன் தாய் உன் முகம் அறிவதற்கு முன்னே உன்னை அறிந்தவன் அவன், அவன் படைக்கிற நாடிய விதத்தில் தான் உன்னை படைத்தான். உன் அம்மாவுக்கு அத்தாக்கும் அதுல உரிமைகள் கிடையாது, உலகத்தில் உள்ள எந்த பயலுக்கும் உரிமை கிடையாது. ஏன்? ஈவன் தோ யுவர் செல்ஃப், நீயே நினைத்தது மாதிரி எல்லாம் வெளியே வர முடியாது. அவன் எப்படி? அப்ப உனக்கு அவனுக்குள்ளான அந்த தொடர்பு அது மனசுல வரணும், சுத்தப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். முதல் செய்தி அத்தஹரு. ரெண்டாவது அல்லாஹ் சொல்றான் அஸ்ஸிதுக்கு மஹல்லா, அல்லாஹுவோடு உண்மையாக இருப்பது. அவனால மட்டும்தான் உலகத்தில் எல்லா பொருளோடும் உண்மையாக இருக்க முடியும். ஒரு மனுஷன் அல்லாஹ்விட்டே ஏமாத்திரலாம்னு நினைக்கிறான்னா அப்ப யாரெல்லாம் விட்டு வைப்பான்? சொல்றது புரியல. பெருமானார் சொன்னாங்க, திருடர்களே பெரிய திருடன், தொழுகையில் திருந்துபவன். அங்க வந்து தஸ்பீஹில முழுமையான கவனம் இருக்காது. அல்லாஹ் அக்பர்னு எப்படி அப்படி ஒரு அடி அடிக்கிறாரு, கோழி மாதிரி கொத்துறாரு, வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது. ரொம்ப நல்ல மனுஷங்க, வந்தது மாதிரியே தொழுதுட்டு போயிருவாருங்க. இல்ல, துணியாக தூக்கி வீசப்படுகிற தொழுகைகள் அவை. அப்ப தொழுகை அப்படின்னு சொன்னா அதில் திருடக்கூடாதுனாங்க ரசூல்லா. அப்ப ஒரு மனிதன் அல்லாஹுவினுடைய வாக்கியத்திலேயே திருடுகிறான் என்று சொன்னால், பொய் சொல்லுகிறான் என்று சொன்னால், உலக மனிதர்களை என்ன நினைச்சுக்குவான்? அவன் உன்னையும் அறிந்தவன், உன் மனதை அறிந்தவன். ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ யஹூலு பைனல் மர்இ வ கல்பி, உனக்கும் உன் இதயத்திற்கும் மத்தியிலுமே அல்லாஹ் தஆலா இருக்கிறான். நீ அவனை ஏமாத்தலான்னு எப்படி நினைக்கிற? ஓம் இதயம் இருக்கிறதே, உன் சிந்தனை எங்கே ஓடுகிறதோ, மனம் இருக்கிறதே, அதற்கும் உனக்கும் இடையில் அல்லாஹ் ஓடுகிறாங்க. ஆனா நீ என்ன, உன் மனசு என்ன சொல்லுது? அல்லாஹ் ஏமாத்திடலான்னு சொல்லுது. இந்த கதை அடைச்சிட்டு அவன் பார்க்க மாட்டான்னு சொல்லுது. யாருக்கும் தெரியாம ஓரமா ஒதுங்கிட்டு அவனுக்கு தெரியாதுங்குது. அவர் பார்க்கலையே, நம்ம போய் சொன்னா அவர் ஒத்துக்குவாருன்னு தோணுது. தோணுதா இல்லையா? நாமும் செய்யறோம், நம்ம பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுக்குறோம், பொய்ய சொல்றோம், இப்படி சொல்லிட்டா தப்பிச்சுக்கலாம்னு நினைக்கிறோம். அல்லாஹ் சொல்றாடே, உன் மனசுக்கும் உனக்கும் இடையே நான் ஓடிக்கிட்டு இருக்கேன், உன் கந்தல் துணி பூரா எனக்கு விளங்குமே. அப்ப சித்துக் அப்படிங்கிறது அல்லாஹுவனிடத்திலே இருக்க வேண்டும், அதே உண்மை தன்மை எல்லோரிடத்திலும் இருக்க வேண்டும். அவன் ஒரு நாளும் கெட்டு போக மாட்டான். அவன் நான் வெளியிருந்து உலகம் பார்த்து சொல்லும், அவனை எல்லாரும் மோசமாக நினைப்பாங்கன்னு அல்லாஹ் அவரை தூக்கி பிடிப்பான். அதான் இந்த சித்க், அஸ்ஸித்க்கும் அல்லாஹ். அடுத்து சொல்றான், ஈசாருல் ஆகிரா அலா துனியா, உலகத்தை விட்டுட்டு மறுமைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது. எல்லா விஷயத்திலும் இந்த உலகத்தை விட எனக்கு மறுமையில் என்ன கிடைக்கும் அப்படிங்கறது பாக்குறது. இங்க கிடைக்கிறது இந்த லிமிட்டெட் 50 வருஷம் 60 வருஷம் 40 வருஷம் 35 வருஷம் வெளியில் நாட்டில் இருந்தாங்க, வீடு கட்டினாங்க, இங்க வந்த உடனே இறந்து போயிட்டாங்க. அந்த மையத்தை எடுத்து வெளியே வைங்கண்ணா, அவர் வீடு அல்ல, அவர் சொந்தம் அல்ல. நீ அப்ப 45 வருஷம் உருண்டு பிறண்டதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? கொஞ்ச நேரத்துல முடிஞ்சு போச்சு எல்லாமே. மையத்தை வெளியே எடுத்து வச்சிருங்க, புது வீட்டுக்குள்ள வேணான்னு அந்த வீட்டுக்காரம் தான் அழகா சொல்லுது என் புருஷனை வெளியே வையான்னு. அப்ப அந்த 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 ஒவ்வொரு செங்கல்லையும் ஓடிக்கிட்டு இருக்கிறது உன் ரத்தம், அதெல்லாம் உலகம் பார்க்காது. அப்ப மறுமையை முற்படுத்த தெரிகிற அறிவு உனக்கு இருக்க வேண்டும். அல் கவ்வாமா, அடுத்த அல்லாஹ் சொன்னார் ரிஜாலு கவ்வாமூன் அலன் நிசா, இந்த இந்த நான்கு குணங்களும் யார்களிடத்திலே இருக்கிறதோ அவர் தங்களிடத்திலே ஆண்மையை பெற்றுக்கொண்டார் என்று குரான் சொல்லுகிறது. அப்ப இது பார்த்தா என்ன நிறைய இதுல போகுது. அப்ப ஆண் அப்படிங்கிறதுக்கு குரான் சொல்லுகிற நமக்கு விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, இறைவனோடு தொடர்புள்ளவர் அவர் தான் ஆண் மகன். அப்பா சொல்லும் போது பீர் முகமது அப்பா, தக்கலை பீர் முகமது அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஞான வழி, அவங்க சொல்லும்போது அவங்களுடைய அந்த பாடல்களில் எழுதும்போது எழுதுவாங்க, முகம்மது என்கிற ஆண் பிள்ளை, உலகத்தில் ஒரே ஒரு ஆண் பிள்ளை தான் உண்டு, அது முகம்மது ரசூல்லாவுக்கு மட்டும்தான் பொருந்தும், அதுதான் ஆண் பிள்ளை, மற்றவெல்லாம் ஆம்பளை பிள்ளை இல்லைன்னு பாரு. அது என்ன வார்த்தை, அதை படிக்கும்போதே சந்தோஷம், அவர் முதல் படிக்கும்போது விளங்காது முகம்மது ஆண் பிள்ளைங்கிறாரு, மற்றவங்க ஆண் பிள்ளை. அவருடைய பார்வையில் பெருமானார் தெரிகிறார்கள், உலகத்தில் பிறந்ததிலே ஒரு ஆம்பளை புள்ள அப்படின்னு சொன்னா அதுதான் முழுமையாக அல்லாஹுக்கு எந்த வகையிலும் மாறுபாடு இல்லாமல் வாழ்ந்த ஒரு ஆண்மகன், ஆண் சிங்கம் அப்படிம்பாரு அப்ப பெருமானாரை பத்தி சொல்லுகிற போது. அந்த வகையில் அல்லாஹ் இங்க சொல்றான், யாரெல்லாம் அந்த குணங்களை தங்களுடைய குணங்களாக ஆக்க விருப்பப்படுகிறார்களோ அவர்கள் ஆண்கள். லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ஜிக்ரில்லாஹ், அடுத்து அல்லாஹ் சொல்றான் அவர்களுடைய வியாபாரங்கள் அவர்களை தடுக்காது அல்லாஹ்வினுடைய திக்ரை விட்டு. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். அல்லாஹு தஆலா இந்த இடத்துல ரெண்டு விஷயம் சொல்றான், ஒன்னாவது திஜாரத், ரெண்டாவது பை. ஒன்னாவது திஜாரத், ரெண்டாவது பை. திஜாரத் அப்படின்னு சொன்னா ட்ரேட் அப்படின்னு அர்த்தம், பை அப்படின்னு சொன்னா அதுவுக்கும் ட்ரேடுன்னு அர்த்தம், பிசினஸ்ன்றது விற்கிறதுன்னு அர்த்தம். இந்த திஜாரத் அப்படிங்கிறது ஒரு முழுமையான விற்கிறது வாங்கிறது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு பேரு மார்க்கெட், அந்த இது சொல்றோம் இல்லையா, அந்த ட்ரேடிங்க்கு பேரு, விற்கிறது வாங்குறதுக்கு சேர்த்ததுக்கு பேரு ட்ரேடு திஜாரா. அதுக்கு அடுத்து உடனே எல்லாம் சொல்றான் விற்கிறது. இதுல ரெண்டு செய்தி எல்லாம் சொல்றான், இந்த ரெண்டும் ஒரு மனிதனை விற்கிறை விட்டு தடுக்காது அப்படிங்கிறான். ஏன் அந்த ரெண்டு, அப்ப வாங்குறதுங்கிறதையும் எல்லாம் போடணும்ல சொன்னல்ல, வியாபாரம் அதிலே விற்பனை அதிலே வாங்குவது, இது ரெண்டும் அல்லாவை விட்டு தடுக்காதுன்னு சொல்லணும். ஆனா சொல்லல, விற்பனை விற்கிறது, வியாபாரம் விற்கிறது அப்படின்னு மட்டும் சொல்றான். ஏன், இது ஆழமான பொருளை கொண்டது, இது அல்லாஹ் சும்மா இந்த இடத்துல சொல்லல. மேலோட்டமாக இதை எழுதுகிற மனிதர்கள் எழுதுகிறார்கள், இந்த இடத்துல இந்த ரிஜால் அப்படிங்கிறதுக்கு பெண்கள் பள்ளிக்கு வராததனால் ஜும்மாவுக்கோ ஜமாத்துக்கோ அவங்களுக்கு கிடையாதுங்கிறதுனால அல்லாஹ் ஆண்கள்னு சொல்றான், பள்ளிக்குள்ளே வந்து அந்த தங்களுடைய அந்த ஒளியை ஏற்றக்கூடியவர்கள் ஆண்களாக இருப்பார்கள் அப்படிங்கறது அந்த முன்னாடி உள்ளது. இந்த இடத்துல எல்லாரும் சொல்றான், ஏன் இந்த இடத்துல திஜாரத் பை அப்படின்னு சொன்னா, திஜாரத் அப்படிங்கிறது விற்பனை அப்படிங்கிறது ஒரு ஒரு இமாம் எழுதியிருக்காரு, அது நல்லா இருந்துச்சு எனக்கு. இப்ப நமக்கு ஒரு பொருள் வாங்கணும், ஏதோ ஒரு வீட்டில் ஜாமான் வாங்கிட்டு சொன்னாங்க, அங்கிருந்து வெளியே கிளம்பி வந்துட்டாரு, வந்துகிட்டே இருக்கும்போது இப்படி மணியை பாக்குறாரு 8:20, 8:25 தொழுவ உடனே என்ன செய்வாரு, தொழுதுட்டு அப்படியே வாங்கிட்டு போயிடலாங்க அப்படின்னு நினைப்பாரு, நினைப்பாரா இல்லையா, போய் தொழுதுட்டு. அப்ப வாங்குபவனுக்கு சாய்ஸஸ் உண்டு, இப்ப வாங்கலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வாங்கலாம், கடையை போட்டணும்னு வாங்கலாம். ஆனா விக்கிறவனுக்கு அப்படி இல்லை, எப்ப கஸ்டமர் வருவானோ அவன் பாத்துக்கிட்டே இருப்பான், அவன் தலையில இவன் ஏத்திட்டானோ இவன் வேலை முடிஞ்சு, உண்டா இல்லையா. இதுல பல பேர் நம்மள்ட்ட இதுல பிசினஸ்ல உள்ளவங்க தான் உண்டு, நமக்கே தெரியும் அந்த பொருளை எப்படி அடுத்தவன்ட்ட கடத்திட்டா நம்ம வேலை முடியுதுங்கிறது. அப்ப ஒரு மனிதன் இதை விட எப்படா கஸ்டமர் வருவான், இந்த பொருள் நம்மளை விட்டு போகணும்னு ஆசைப்படுவான், அப்புறமா உடனே தொழுகைக்கு ஓடிடலாம் நினைப்பானா இல்லையா, நினைப்பானா இல்லையா. அது அழகா படம் பிடிச்சு காட்டுறான். ரெண்டாவது இதுல சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இதுல கிதாபு மனிதர்களிடத்துல அல்லாஹு தஆலா நிறைவையும் வச்சிருக்கான் குறையும் வச்சிருக்கான். எல்லாரும் உலகத்தில் நிறைவானவர்களும் அல்ல, எல்லாரும் குறைவானவர்களும் அல்ல. எவரி சோல் இஸ் யூனிக், ஒவ்வொரு படைப்பினமே தனித்தன்மை வாய்ந்தது. அதனாலதான் இந்த கோல் செட்டிங், இவரை மாதிரி ரோல் மாடல், எவனை மாதிரி எவனும் ஆக முடியாது. இப்ப அவனை மாதிரி நான் ஆகணும்னா என்ன மாதிரி அவன் இருக்கணும், இல்ல உலகத்துல. நேத்து கூட எங்க பசங்க கேட்டாங்க, என்ன சார் நீங்க மட்டும் எப்ப பார்த்தாலும் வித்தியாசமா பேசுறீங்க, எந்த சார் வந்தாலும் கோல் செட்டிங் ரோல் மாடல், நமக்கு ரோல் மாடல் பெருமானார் மட்டும்தான், அந்த முகமது மாதிரி நம்ம வாழ்ந்தோம்னா நமக்கு சொர்க்கத்துல வெற்றி, வேற யாரும் கிடையாது. அப்ப சஹாபாக்கள் சார்னா அந்த பெருமானார் மாதிரி அவங்களும் இருந்தாங்க, அவங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம், அவ்வளவுதான், வித்தியாசமே கிடையாது. சஹாபாக்கள் நமக்கு ரோல் மாடல்னா இதுல, நமக்கு பெருமானார் மட்டும்தான் உலகத்துல ரோல் மாடல் வேற. அப்ப ரெண்டு விஷயம் உண்டு, மனுஷனுக்கு மைனஸ் உண்டு பிளஸ் உண்டு. மனுஷன் என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொன்னா, நிறைய நேரத்துல மைனஸை நினைச்சு பயந்துகிட்டு, தன்னிடத்துல உள்ள குறைகளை நினைச்சு பயந்துகிட்டு அவன் அப்படியே அடக்கமா இருந்துக்கிறான், எதுவுமே செய்யறது கிடையாது, அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துக்கிறான்.
சில நேரத்துல தன்னுடைய பிளஸ் அந்த இடத்துல பெருமையா நினைத்து எப்படா வாழ்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைத்து பெருமையாக இருக்கிறான், மைனஸ் நினைச்சு படுத்துக்கிறான். இந்த ரெண்டு வேலையும் எல்லா மனிதர்களிடத்திலும் உண்டு. அவன்கிட்ட எது எதெல்லாம் வளர்ச்சியில் இருக்கிறதோ அதில் போய் பார்த்தா எனக்கு இதெல்லாம் தெரியும். ஏங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸுங்க, 30 வருஷங்க இது, எனக்கு சும்மா ஜம்முன்னு தெரியுங்க அப்படின்னு அது மேலே அவனுக்கு ஒரு நல்ல ஒரு ஹோல்ட் இருக்கும், அது பெருமையாக கூட மாறும். இன்னும் சில ஏங்க இப்படி ஒன்றுமே செய்ய, என்னங்க நமக்கு ஒன்றுமே விளங்க மாட்டேங்குது, என்னங்க படித்தே ஒன்றுமே வரமாட்டேங்குது, என்ன செய்யறதுன்னு தெரியலை, அதனால் எங்கேயும் சம்பாதிக்கவும் போல. இந்த இந்த மைனஸ் மேலே உட்காந்துருக்கவேன் இது இந்த ரெண்டு பார்ட்ஸை நம்ம பார்த்துருப்போம்மா உலகத்தில். அதில் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், ஒமா தில்கபி எமீனிக்கியா மூசா. அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து கேட்டான், உங்கள் கையில் என்ன இருக்கிறது? நபி மூசாவே, வாட் இஸ் யூனிவர், உங்கள் கையில் என்ன இருக்கு? ஒமா தில்கபி எமீனிக்கியா மூசா. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்போ அல்லாஹ் பேசிக்கிட்டு இருக்கான், மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க ஒரு குச்சி வச்சுருந்தாங்க, ஹாதா அஸாய் அத்தவக்கவு அலைஹ வஹுஷு பிஹா அலா கனமி வலிய ஃபீஹா மஆரிபு உக்ரா. எல்லாம் இது ஒரு கைத்தடி, ஆடு ஓட்டுவேன், அந்த இதில் சாஞ்சிக்கிட்டு கொஞ்சம் நேரம் அப்படி சாஞ்சிக்குவேன், அதை மரத்தில் சாய்ச்சி வச்சு சாஞ்சிக்குவேன், கிளை ஆட்டுக்கு கிளை பறித்து போடுவேன், அல்லது இதை இதில் மாதிரி பல வேலை இருக்குன்னாங்க. யாருக்கு சொல்கிறாங்க? அல்லாவுக்கே சொல்கிறாங்க நபி மூசா, இதில் பல வேலை இருக்கல்லா, இதில் ஆட்டுக்கு கிளை மறை இலை பறிக்கவும் நான் தூங்கவும் இப்படிலாம் தேவை இருக்கு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னான், உமா தில்கபி எமீனிக்கியா மூசா தலஹி அசாய் அத்தவக்கோ அலேஹா வஹஷு பிஹா அலா கனமி வலிய பிஹா மஆரிபு உக்ரா. கால அல்கிஹாயா மூசா. அப்போ அல்லாஹ் சொன்னா அவ்வளோதானா, வேற எதுவும் உண்டானா? இல்லை, கீழே போடும்னா அல்கிஹாயா ஃபா அல்காஹா ஃபா இதா ஹிய ஹய்யதுன் தஸ்ஆ. அவர் கீழே போட்ட உடனே அது பாம்பாயிடுச்சு, அது நெளிஞ்சு நெளிஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த சைடு ஓடிக்கிட்டு இருக்காங்க, இரடா கையில் இருந்த தடி திடீர்னு இப்படி பாம்பாயிடுச்சே. இது ஒரு சாதாரணமான ஒரு வரலாறு, நம்ம எல்லாம் கேள்விப்பட்டோம். உடனே அல்லாஹ் சொன்னா நபிமார்கள் பயப்படக்கூடாது, போங்க அதை பிடிங்க, அது பின்னாடி அது குச்சியாக மாறிடும். இது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த ஒரு பிராக்டிஸ், இது பின்னாடி தேவைப்பட போகுது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் அப்படியே பிராக்டிஸ் முன்னாடியே கொடுக்குறான், அது போடுங்க அது பாம்பாது, அது போட்டு பாருங்க அப்புறம் பிடிச்சி பாருங்க, போட்டு பாருங்க பிடிச்சி பாருங்க, ஒன்றும் இல்லை. இது ஒரு சாதாரண தடி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பார்வையில் அது ஒரு மைனஸ், அது ஒன்றுமே இல்லைங்க, ஆட்டுக்கு சும்மா சாஞ்சுங்க, ஒன்றும் இல்லைங்க. அந்த ஒரு பாம்பு அந்த கைத்தடியை போட வச்சு முழு சாகிர்களையும் அந்த எதிரிகளையும் ஒன்னும் இல்லாம ஆக்கி ஃபிரவுனுடைய அவ்வளவு பெரிய அடக்க முடியாத அந்த எம்பையரை ஒரு நிமிஷத்துல ஆட்டி அடங்க வச்சு அதை வச்சுதான் சொல்றது. உனக்குதான் சாதாரண தடின்னு நம்ம சொல்லல, அதை வச்சிருக்கவரையே சொல்ல வச்சு, இது என் மைனஸ்ன்னு சொல்ல வச்சு அந்த மைனஸ பிளஸ் ஆக ஆக்கி பெரிய ஒரு ராஜாங்கம்னா சாதாரண ஆனா ரப்புக்கும் உள்ளாளா, நீ என்னடா, நான் தான் அரசன், நான் தான் கடவுள், நான் தான் அல்லான்னு சொன்ன அவனை நடுநடுங்க வச்சது அந்த ஒரு கைதடி தான். இதுல ஒரே ஒரு செய்தி தான், அல்லாஹ் நம்மோடு இருந்தால் நம்முடைய மைனஸுகள் பிளஸுகளாக ஆகும், சாமானியமான பிளஸுகளாக ஆகாது, உலகத்தையே வெற்றி கொள்ளுகிற பிளஸுகள். அதே நேரத்தில் ஏன்ட இருக்க பொருள்னு இருமாந்து இருந்த அந்த மனிதர்களை குறித்து குரான் பேசுகிறது, நேரம் அஞ்சி விடுத்தனம், என்னிடத்துல பொருள் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு. அதே மூசா, அதே அந்த ஃபிரவுன், நான் யார் தெரியுமா, நான் எவ்வளவு பெரியார், தன்னுடைய அந்த ராஜாங்கத்தின் மீது அளவுக்கு அதிகமான நம்பிக்கை, என்னுடைய பிளஸ்ஸை இதுதான்டா, நான் சொன்ன எல்லாம் கேட்பாண்ட, நான் யார் தெரியுமான்னு பேசி அந்த பேச்சை, அந்த பெருமையை ஒரே நிமிஷத்துல இன்னொருத்தருடைய சாதாரண கைத்தடியால இல்லாம ஆக்கி, மைனஸை விட கேவலமா ஆக்கி, அங்க ஆத்துக்குள்ள வச்சு முக்கி எடுத்து மண் அள்ளி கொஞ்சம் அப்ப வச்சது அது மட்டும்தான். இது விளங்குதான் இப்ப இந்த ரெண்டும்? அப்ப நாம் நினைத்து மகிழ்கிற பிளஸ்களும் உலகத்துல பிளஸ்கள் இல்லை. நாம் எதை மைனஸாக நினைக்கிறோமோ, நம்ம இடத்துல இருக்குது இது ஒண்ணுமே இல்லையா நான் போயிருவேன்னு நினைக்கிறோமோ அது மைனஸும் கிடையாது. மைனஸுகளை இறைவன் பிளஸ்களாக ஆக்குவான், பிளஸ்களை நம்ம இடத்துல இருக்கக்கூடிய பெருமைகளை சில நிமிடங்களில் ஆட்டி ஒன்றும் இல்லாமல் அடக்கி விடுவான். இதுல ஒரு மனுஷனுக்கு தேவையானது ஒண்ணுதான், எனக்கு அல்லாஹ் எதை தந்திருக்கிறானோ அதை கொண்டு நான் முழுமையாக பொருத்திக் கொள்கிறேன், என் இறைவனுக்காக வேண்டி நான் அதை பயன்படுத்துகிறேன், இது எனக்குரியதல்ல, என் திறமை அல்ல, என் பேச்சை கேட்டெல்லாம் இப்படி நடக்கல என்று கைகாட்ட தெரிந்தால் இவருக்கு கிடைத்திருக்கிற எல்லா மைனஸுகளுமே இவருக்கு சந்தோஷமானது. அப்படி காட்டு தெரியல, நான் தாயா தோல்ல துண்டா பிரச்சனையை சுத்திக்கிட்டு திரிகிறான்னு எவனாவது சொன்னான்னா அத்துணையும் அவனுக்கு மைனஸா மாறி போறது இல்லை, அவன் மண்ணில் அவன் வாயில் மண்ணை கையை வைத்து வைக்கக்கூடியது அப்படிங்கிறத இந்த ட்ரேடு அப்படிங்கக்கூடிய விஷயத்துல எல்லாத்துக்கும். இது எப்படி அதை சொல்றாங்கிறத இன்ஷால்லா அடுத்த தப்சீர்ல நாம் இன்ஷால்லா பார்ப்போம். டைம் ஆயிடுச்சு, டைம் கல் ஆயிடுச்சு. அதை பார்க்கிறவதை அதை புரிந்து கொள்கிற அல்லாஹ் அறிவை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்து இந்த சொன்ன செய்தியை மனதில் ஏந்தி கொண்டு அடுத்த வாரம் வரை அதை பற்றி சிந்திக்கிற, அல்லாஹினுடைய உயர்வுகளை புரிந்து கொள்கிற, நம்முடைய படைப்பாளனுடைய பிரியங்களை உயர்த்தி கொள்கிற, அவனோடு நெருங்குகிற வாய்ப்பை அல்லாஹு தாலா உங்களுக்கும் எனக்கும் உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய பெருமக்களுக்கும் தந்தல் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
Audio was downloaded from TamilIslamicMedia.com.